புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே அஜி பேசுகிறேன். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் வேர்க்கடலை, மணிலா என பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படும் பயிர் நிலக்கடலை மண்ணுக்கு மேலே பூக்கிறது, ஆனால் மண்ணுக்கு கீழே காய்க்கிறது. எண்ணெய் வித்து பயிர் என்றவுடன் நினைவுக்கு வருவது நிலக்கடலை தான். சந்தை விலையில் எப்போதும் பெரிய ஏற்றத்தாழ்வு இல்லாமல் குறைந்த நாட்களில் குறைவான தண்ணீரில் மிக குறைந்த இடுபொருட்கள் பயன்படுத்தி சாகுபடி செய்யும் நிலக்கடலையை முறையான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சாகுபடி செய்தால் சிறந்த மகசூலை பெறலாம். அப்படிப்பட்ட தொழில்நுட்பங்கள் பற்றியும் நிலக்கடலை சாகுபடி மற்றும் உற்பத்தி பற்றியும் பல்வேறு சுவாரஸ்யமான கருத்துக்களை பகிர ராணிப்பேட்டை மாவட்டம் கூத்தம்பாக்கம் கிராமம் முன்னாள் இராணுவ வீரர் திரு டி ஜெகதீசன் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம் சார்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் டி ஜெகதீசன்.
விவசாய முறைகளிலே பல்வேறு பயிர்கள் பயிரிடுகிறார்கள். நெல்களா இருக்கட்டும், மக்காச்சோளமா இருக்கட்டும், கரும்பு விவசாயமா இருக்கட்டும், கடலை விவசாயம் பல்வேறு பயிர்கள் வந்து விவசாயத்தில் உற்பத்தி பண்றாங்க. அந்த வகையில் நிலக்கடலை சாகுபடி குறித்து உங்களுக்கு அதன் மீது ஏற்பட்ட ஆர்வமும் நிலக்கடலை உற்பத்தி சாகுபடி குறித்த உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
நான் ஒரு இராணுவத்தை சேர்த்து முன்ன 1987 வறட்சிகள் ரொம்ப அதிகம். அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா 85 எங்க பக்கம் இந்த கால்நடைகளுக்கு தீவனமே கிடைக்காத ஒரு ஒரு மோசமான சூழ்நிலை. ஏன்னா பயிர் செஞ்சாதான் வைக்கோல் வரும், இல்லைன்னா அப்புறமா வேர்க்கடலை அது மாதிரிதான் வரும். அப்போ அந்த 86-87 இருந்த வறட்சிகள் என்னன்னா, நான் அப்ப இராணுவத்துக்கு போயிட்டேன், 87 அங்க பார்த்த முறைகள் வேற. நம்ம இந்த பக்கம்னா என்ன இன்னொன்னு முக்கியமா பாத்தீங்கன்னா, அன்னில இருந்து இன்னி வரைக்கும், நான் சின்ன வயசுல இருந்து இன்னி வரைக்கும் ஒரு பசுமாடுதான் வந்து குடும்பத்தை காப்பாங்க. அப்போ அதுக்கு வேண்டிய தீவனங்கள் நம்ம போக்கஸ் பண்ணும்போது என்ன பண்ணா, நெல் பயிர் அதிகமா வச்சிருப்பாங்க. அப்ப என்னன்னா, நெல் பயிரை வச்சு வைக்கோல்குள்ள வச்சிருப்பாங்க, தீவனம் வேர்க்கடலுடைய தீவனம் வச்சிருப்பாங்க, மாத்தி மாத்தி கொடுப்பாங்க, கொஞ்சம் போயிடும். காலம் போக போக என்ன ஆச்சுன்னா, இந்த எப்ப இந்த ஒரு விவசாயத்தினுடைய நெல் பயிர் மேல அதிகம் ஆர்வம் போயிருக்கு, ஏன்னா வேலைகள் கம்மி, அவன் இயந்திரமய மக்கள் அதிகமாக போயிருக்கு. மக்கள் இந்த வேர்க்கடலையில் விடுத்து என்ன பண்ணா, இந்த பக்கம் வராங்க நெல் வயல். நெல் வயல் என்ன பண்ணும், வருஷத்துல ஒரு போகம் தான் செய்யணும் எந்த பயிரா இருந்தாலும். அப்போ இந்த ஜீவன மேலாண்மை வந்துட்டு ரொம்ப அடிபட்டு போச்சுமா கால்நடைகளுக்கு. கால்நடை அடிபட்டு போகணும் வச்சுன்னா கால்நடைகளுடைய அந்த ஜீவனம் குறைஞ்சு போச்சு, எல்லாமே குறைஞ்சு போச்சு. நம்ம தமிழோட பொறுத்து வரைக்கும் என்ன ஒரே ஒரு காரணம் என்னன்னா, இந்திரமய மக்கள் இல்லாத ஒரு குறைநிலை. அப்போ எனக்கு இது மேல ஏன் ஆர்வம் வந்ததுன்னா, நான் குஜராத்ல ஒரு சர்வீஸ் இருந்தது, அங்கேயும் பார்க்கும்போது இந்த வேர்க்கடலை கொடி கொடுக்கும்போது ஒரு பசுமாட்டுக்கு 5 கிலோ கொடுப்பாங்க காலையில, சாயங்காலம் 5 கிலோ. யாரும் கணக்கு பண்ணி கொடுக்குறதுல ஒரு சின்ன குடையில கணக்கு பண்ணி கொடுப்பாங்க. காங்கிரேஜ் அங்கதான், தர்பார் கார், தார்பார் கார் அங்கதான். அப்புறம் பாத்தீங்கன்னா திருமாடு அதிகமான ஃபேமஸா நம்ம திருமாடு. இதனுடைய முக்கியமான தீவனம் பாத்தீங்கன்னா வேர்க்கடலை கொடி. ஏன் வேர்க்கடலை கொடி அங்க மட்டும் முக்கியமா பிரதானமா இருக்கு? இந்தியாவில அதிகபட்சமா, அதாவது 40-45% உற்பத்தி செய்யற ஒரே மாநிலம் குஜராத் தான். அதனால அந்த கொடிகள் புரோட்டீன் பேலன்ஸ் இருக்கு. அதாவது நெல்கடல் நெல் விளையிறது பாத்தீங்கன்னா, நெல் வைக்கும் புல் பாத்தீங்கன்னா அதுல புரோட்டீன் பேலன்ஸ் இருக்காது. ஏன்னா தானிய வகைகள் எல்லாமே முத்தி வந்த அப்புறம் தான் அது அறுவடை ஆகும். அப்போ நெல் முத்தி போது அறுவடை செய்யறாங்க, அதுல ஒண்ணு புரோட்டீன் பேலன்ஸ் இருக்கு. எதுவுமே வெறும் கல்பரும் ஃபைபர் மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் ஒரு பால் உற்பத்திக்கோ கால்நடை வளர்த்துக்கோ ஆடு மாடு எதுவும் யூஸ் கிடையாது. ஆனா வேர்க்கடல பாத்தீங்கன்னா ஒரு 70-80% முத்தனப்பணம் குடிக்கிறோம். அவரை ஒரு காராமணி என்ன பண்ணும், ஒரு 70-80% முத்தனப்பணம் அறுவடை பண்ணிக்கலாம், அது வயலுக்கு மகிழும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா, வேர்க்கடல கொடியில புரோட்டீன் பேலன்ஸ் அதிகமா இருக்கும். அதனால அதுதான் அது மேல போக்கஸ் பண்ணும்போது என்னன்னா, நம்மளுடைய ஒரு இந்த ஒரு இது பண்ணதுனாலதான் வேர்க்கடல கொடி தான் அதிகமா போக்கஸ் பண்ணேன். ஆடுகளுக்கு கொடுத்தா நல்லா கதை பிடிச்சி வரும், கால் பசுமாடுகளுக்கு கொடுத்தா அவங்களுக்கு நல்ல பால் உற்பத்தி நல்லா பெருக்கும். இது காட்சியே வந்துட்டு நம்ம குஜராத் மாநிலம் நம்ம பக்கம் இருந்தது. ஆனா அந்த இயந்திர மக்கள் மயமாக்கல் இல்லை, இன்னும் அதே முறைகள்ல ஆட்களை வச்சு களை எடுக்கிறது, ஆட்களை வச்சு புடுங்கிறதுனால நம்ம ரொம்ப பின்தங்கனால கால்நடை உற்பத்தி ரொம்ப அதிகமாச்சு. ஒரு தொழிற்சாலைகள் அதிகமானதுனால அந்த இறைச்சனுடைய தேவையும் அதிகமாயிருச்சு, அதே மாதிரி பாலனுடைய தேவையும் அதிகமாயிருச்சு. ஆனா எதுவுமே உற்பத்தி கொடுக்குற அளவுக்கு நம்ம கிட்ட அந்த ஒரு தீவனங்கள் முக்கியமா தேவை. ஆனா கால்நடைகள் பாத்தீங்கன்னா எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா அதனால்தான் ஒரு விவசாயிகள் மாட்டு பயிருக்கு வேர்க்கடலை வந்தது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க, எப்பவுமே வந்து ஃபெயிலியர் ஆகாத ஒரு பயிற்சி தான் வேர்க்கடலை தான். முளைப்பில் விதைகள்ல கொஞ்சம் ஃபால்ட் ஆகலாம், தண்ணி வறட்சி மானாவரியில வறட்சியில் பண்ணலாம், எந்த வகையில கொஞ்சம் பயிர் உறையலாம், எந்த வகையில பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு தோல்வி தராத பயிர் இது மட்டும்தான், வேர்க்கடலை மட்டும்தான். அதனால்தான் இதுக்கு பணிகள் கொஞ்சம் அதிகமா போகல சொல்லியிருக்கேன்.
ரொம்பவே அருமையா சொன்னீங்க சார். கால்நடைகளுக்கு சத்தான ஊட்டச்சத்து மிக்க தீவனமாகவும் ஊட்டச்சத்தை கொடுக்கும் விதத்தில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக நிலக்கடலை இருக்கிறது என்று சொன்னீங்க, ரொம்பவே அருமை. அந்த வகையில் நிலக்கடலை சாகுபடியில் நிலக்கடலை பருப்புகளின் விதைகளை நம்ம எவ்வாறு தேர்வு செய்யலாம் சார்?
கண்டிப்பா நல்ல ஒரு க்வெஸ்சன். என்னன்னா, நம்ம பக்கத்துல அந்த பயிரோட முறைகள் இருக்கு பாத்தீங்களா, இப்ப அந்த காலத்துல தேர வதிப்பாங்க. அதாவது அந்த கேப் கொடுக்கணும், லைன் டு லைன் கொடுக்கணும்ன்ற ஒரு விஷயமே கான்செப்டே நம்ம கிட்ட இதான் போயிடுச்சு. ஏற்கலப்பில அதாவது டிராக்டர்ல போடும் போதும் என்ன ஆகும்னா அந்த லைன் தெரியாது. ஆரம்பத்துல குறுக்கலப்பில போட்டாங்க, ஒன்னு விட்டு ஒரு லைன் போட்டாங்க, ஏதோ லைன் தெரியும். ஆந்திரால பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், அந்த நாலு குறு கலப்பை ஏர்மாட்டிலேயே நாலு குறு குறு கலப்பை இங்கிருந்து நேரம் பாத்தீங்கன்னா கிளீனா நாலு லைன் நாலு லைன் கடைசி வரைக்கும். அதே மாதிரி குஜராத்ல இருக்கவே இருக்கு, அவங்க லைன் தவிர வேற எதுவும் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஆனா நம்ம பக்கம் என்னன்னா எந்த ரகம் தேர்வு பண்ணாலுமே வந்துட்டு சேரை விதைச்சு என்ன பண்றாங்கன்னா சேரை ஏன் விதைக்க கூடாது, ஒண்ணு வேறு நாத்தோட்டம் கிடைக்கும். நாத்தோட்டம் கிடைச்சாதான் அதாவது நைட்ரஜன் நிலைநிறுத்துறது வேறு பக்கம் தானே ஓகே. இலைகள் இருந்து கிடையாது, இலைகள் வந்து பச்சையம் தயாரிப்பாங்க. வேர்ல வந்து காத்தோட்டம் போனோம், காத்தோட்டம் போனாதான் நைட்ரஜன் பிக்சேஷன் ஆகும். வேர்க்கடல வந்து நைட்ரஜன் நிலைநிறுத்த கொடுப்பேன், நைட்ரஜன் நிலைநிறுத்த கொடுப்பேன், நைட்ரஜன் யூரியா போடத்தை வெட்டிக்கல். அப்போ எந்த ரகம் தேர்வு பண்ணாலும் நம்ம பயிர் செய்யற முறைகள் மாற்றாத வரைக்கும், நம்ம தமிழ்நாட்டை வரைக்கும் அந்த பயிர் செய்யற முறைகள் மாற்றவே இல்லை. வேற வெதிப்பாங்க பாத்தீங்கன்னா பச்சை பச்சைகள் தெரியும், அப்போ அந்த கீழே காத்தோட்டம் போறதுக்கான வழியா இருக்கு. அப்போ நம்ம ரகத்தை எது செய்தாலும் நானும் விதைகள் வாங்கி கொடுத்துதான் இருக்கேன், என்ன பண்ணாலும் அந்த ஒரு லைன் வரல. அப்போ அந்த ரகத்தேர்வை விட நம்ம பயிர் செய்யற முறைகள் கொஞ்சம் மாற்றணும். முதல்ல இப்ப நம்ம அதிகமா போயிட்டு இருக்கிற ஒரு சில ஏரியாலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரம்பலூர் ஒரு குறிப்பிட்ட ஒரு தாலுகாலம் இருக்கு, எல்லாம் நாட்டு ரகம் தான் பயிர் செய்வாங்க. ஒரு 20-25-30 மூட்டை எடுப்பாங்க, மிச்ச எல்லா ஏரியாலுமே வந்து அந்த லைன் பண்ணல. ஆனாலும் ஒரு புதிய ரகங்கள் வரும்போது இப்ப நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிவி திண்டிவனம் ரகங்கள் போயிட்டு இருக்கு, அதே மாதிரி கதிரி லெபாக்ஸ் மத்திய ஆராய்ச்சியினுடைய ஆராய்ச்சி நிலையங்கள் எல்லாம் அந்த கதிரி எங்கெங்க அதிகமா வேர்க்கலைகளோ அங்கெல்லாம் ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு கதிரி, அதே மாதிரி திருப்பதியில டிசிஜிஎஸ் கதிரியில வந்துட்டு கதிரியில பாக்ஷன் 18-12, அப்புறம் பாத்தீங்கன்னா நாகரத்து ஜேயு ஜிஜேஜி அப்படின்ட்டு 30, 20, 32, 37 வந்து லேட்டஸ்டா. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இன்னொரு எல்லாத்துக்கும் மேல இந்த கிர்னாருன்ட்டு ஒரு ரகம் விட்டாங்க நாலு. அதே கிர்னார் என்னன்னா இந்த இக்ரி சாத்துன்னு ஒரு அமைப்பு, இக்ரி சாத் என்ற ஒரு அமைப்புனா பொது அமைப்பு, நம்ம இந்தியாவும் கிடையாது வேற எந்த கண்ட்ரியும் கிடையாது, இது ஒரு உலகத்துல பொதுவான அமைப்பு. நம்ம இந்தியாவுக்கும் இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரிக்கும் ஆப்பிரிக்கன் கண்ட்ரி மானாவதி பூமி பயிர்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏற்ற ரகம் கொடுக்கறதுக்கு வந்து கிர்னாக்கோ கிர்னாக்கோயும் விட்டாங்க, நல்ல அருமையான ரகம் இருக்காங்க. அந்த மாதிரி ரகத்தேர்வு வந்துட்டு மாறிட்டே தான் இருக்கு. அது ஒரு சீசனா செய்யணும், ஆனா அது ஒரு எந்த அமைப்பும் வந்து நம்ம அரசாங்க அமைப்பும் சரி இதை இது பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு பேப்பர்ல இருக்கக்கூடிய ஜனங்களுக்கும் அந்த ஒரு கன்ஃபியூஸ் தான் போயிட்டு தான் இருக்கு. இப்ப நம்ம இந்த அளவுக்கு சுத்தம், நம்ம கூட ஆடி பட்டத்துக்கும் கார்த்திகை பட்டம், ஆடி பட்டம் வந்து என்ன இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல, அதே மாதிரி கார்த்திகை பட்டம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரியில, அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரியில அந்த வடகிழக்கு பருவம் முடிஞ்சப்பறமோ, ஆடி பட்டம் வந்து தென்மேற்கு பருவமுறை முடிஞ்சப்பறமோ இதுல அந்த இது பண்றது தான் முக்கியமா இருக்கு. இதுக்கு ஏத்த மாதிரிதான் ரகங்கள் வந்து எல்லாம் ஆராய்ச்சி நிறுத்தம் கொடுக்குறாங்க. ஆனாலும் வந்து அது ப்ராப்பரா போல இது வரைக்கும் ரகத்தேர்வு வந்து ப்ராப்பரா இது வரைக்கும் எந்த இடத்துலயுமே எந்த இதுமே போகவே இல்லை. குஜராத்ல போகுது, ஏன்னா அவங்க கட்சி வருஷத்துல ஒரு போகம் செய்யறாங்க, ஆந்திராலையும் ஒரு ரெண்டு போகம் தான். நம்மளது பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு இப்ப தஞ்சாவூர் மாவட்டத்தில் நெல் வயல் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு போகம் ஆரம்பிச்சாங்க, மார்ச் ஏப்ரல் அவங்க ஆரம்பிச்சு. இப்போ ஜூன் ஜூலை இந்த ஆடிப்பட்டம் வந்து பெரம்பலூர் அப்புறமா நம்ம திருவண்ணாமலை விழுப்புரம் பக்கப்பட்டத்தில் ஆரம்பிச்சுவாங்க, புதுக்கோட்டை அந்த சைட்லயும் ஒரு இந்த ஆடிப்பட்டத்தில் போடுவாங்க. அதிகபட்சமான எல்லா இடத்துலையும் போறது வந்து இந்த கார்த்திகை பட்டம். அப்போ இந்த பட்டத்துக்கு தகுந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்கும், ஒரு ஜென்ரல் வெரைட்டி எப்பவுமே வருஷம் முழுவதும் போற வெரைட்டியும் இருக்கு. அது என்ன மல்லிகான ஒரு வெரைட்டி நாக்கு இல்லை, நம்ம பக்கம் அந்த அளவுக்கு கொண்டு வரல, அது வந்துட்டு இருக்கோம் ஆனா அந்த அளவுக்கு ஒன்றும் ஜனக்கிட்ட பிரபலம் ஆகல. அப்போ இதோட ரகத்தேர்வை வந்துட்டு என்ன பண்ணணும்னா நம்ம விதைத்தேர்வு என்ன பண்ணணும், ஆடிப்பட்டத்துல போட்டாங்கன்னா அடுத்த ஆடிப்பட்டம் தான் அது போடணும், இப்போ கார்த்திகை பட்டத்துல போட்டாங்கன்னா அடுத்த கார்த்திகை பட்டத்துல தான் போடணும். அதிகபட்சமான வெயில் அதாவது இந்த கார்த்திகை பட்டத்துல போட்டு எடுத்துதான் அது ஒரு வருஷம் வைக்கலாம், மற்றபடி இந்த ஆயில் எடுத்து இப்போ அந்த ஆடிப்பட்டத்துல போறத அடுத்த 3 மாசத்துல இருக்கணும். இப்படி இதுல நிறைய ஒரு டெக்னிக்கலாம் இருக்கு. ஆனாலும் ஜென்ரலா என்ன ஆகுது, இப்போ ரகம் வந்து இந்த டிசிஜிஎஸ் 16-94 திருப்பதியுடைய யூனிவர்சிட்டி கொடுத்தது, அப்புறம் கிர்னாக்கூர் கிர்னாக்கர் இக்ரிசாட் ஹைதராபாத் அவங்க என்ன பண்ணாங்க விதைகள் எல்லாருக்கும் அவங்க குக்கிங் பண்ற விவசாயிகளுக்கு வந்து ஒரு 3 கிலோ அப்படி ஆரம்பத்துல கொடுப்பாங்க, அதை வச்சு அவங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டு போகலாம். கிர்னார்வோ 4 அந்த வகையில நல்லா வந்தது, அதே மாதிரி கிர்னாக்கும் லேட்டஸ்டா விட்டாங்க, இன்னும் 2 பொருட்கள் வந்துடும். இப்போ டிஎம்பி விதைகள்ட்ட நம்ம திருவண்ணாது நம்ம கவர்மெண்ட் இது அந்த அந்த அளவுக்கு கிடைக்கல, அது அதனுடைய விவரமே அதிகமா கிடைக்கல, அதுவும் ஒரு வகையில இருந்துட்டு இருக்கு. கதிரி 18-12 மல்டி பர்பஸ், திருநாடு 4-5 மல்டி பர்பஸ், இந்த மாதிரி வேர்க்கடலை பொறுத்த வரைக்கும் 2 வகம், ஒன்னு ஆயில் பர்பஸ் மல்டி பர்பஸ். ஆயில் பர்பஸ் பாத்தீங்கன்னா கூடிய படந்து வரும், பொத்து வகையில வந்துட்டு உங்களுக்கு மல்டி பர்பஸ் எல்லாத்தையும் ஸ்நாக்ஸும் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி விதைங்களுக்கு யூஸ் பண்ணலாம், ஆயிலுக்கு யூஸ் பண்ணலாம். ஸ்நாக்ஸ் ஆயில் பர்பஸ் போது கொஞ்சம் 18-12 வந்து கொஞ்சம் கட்டதுதான் சொல்லுவாங்க, ஆனா கட்டது இல்லைன்னா ஏன்னா அதுல புரோட்டீன் பேலன்ஸ் அதிகம், ஆனா பொடி வகையில அது அதனால கட்டப்பு கிடையாது, கட்டப்படும் போது ஆயில் வச்சு அதிகமாகும். இப்போ நம்ம ரிஃபைண்டு இதெல்லாம் விட எவ்வளவு பெஸ்ட் இல்லையா, கொஞ்சம் அந்த அளவுக்கு கட்டக்கிற மக்கள் அந்த வியாபாரியும் பண்றது இதுதான் விதைச்சேர்வு. விதைச்சேர்வு தற்சமய பிரபலமா போட்டோம் வந்துட்டு பதினேழு சதவீத காட்சி ஆயுள் பர்பத்தி 15-18 மல்டி பர்பஸ் டிசிஜிஎஸ் 16-94 மல்டி பர்பஸ் அதே மாதிரி ஜெர்னா சோர் ஜெர்னா இதுதான் ஃபேமஸ் சோர்ஸ். அதுவும் இல்லாம குஜராத் ரகங்கள்ல ஜிஜே ஜேஎல் 7 அப்புறம் ஜிஜே ஜிஜே ஜி குஜராத் ஜெர்னா அந்த இது வந்துட்டு ஒரு 20-30-32 இந்த ரகங்களும் டேக் தான் போது நம்ம பக்கம் அவ்வளவு சுரமாவல இது ஜென்ரலா ஓடிட்டு இருக்கு. ஆனாலும் நிறைய ரகங்கள் இருக்கு, போல்டு இருக்கு, அதாவது அந்த ஸ்நாக்ஸுக்காக பெரிய பெரிய காயா இருக்கும். நான் சச்சைக்காய போட்டது அந்த போல்டு கதிரி 7 போல்டு இருக்கும். இந்த மாதிரி போண்டாக்கான்னு சொல்லுவாங்க பார்க்கும், இதுவும் ஃபேமஸா போயிட்டு இருக்கு. அந்தந்த விவசாயம் பயிர் செய்யற இது பொறுத்து ரகங்கள் போயிட்டு இருக்க ஒழிய இன்னும் இதுதான் யூஸ் பண்ணோம் இதான் ஒரு தெளிவான ஒரு இது கிடையாது. இதுல பிரைவேட்ல எல்லாம் அவ்வளவு கிடையாது, தனியார் விதை உற்பத்தி இருக்கு பாத்தீங்களா, இதுல சுத்தமா கிடையாது. ஏன் கிடையாதுன்னா இதனுடைய ஆராய்ச்சி 10 வருஷம். அதனால இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இது வந்துட்டு 18-20% தான் அரசாங்கத்தினுடைய பொறுப்பு விதைகள் கொடுக்குறது ஜிவோவும் இருக்காங்க மாதிரி. மிச்சம்லாம் வந்து பயிர் செய்து அதுலேருந்து விதை எடுத்து போட்டுக்கிறதுதான் ஜென்ரலா இது வரைக்கும் அப்படியே ஓடிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ தனியார் பார்த்தீங்கன்னா அந்தந்த பட்டத்துக்கு தகுந்த மாதிரி விதை விடுறாங்க, கவர்மெண்ட்டும் விடும். வேர்க்கடலை பொறுத்த வரைக்கும் தனியாருடைய பங்களிப்பு சுத்தமா இல்லை, பண்ணவும் முடியாது. ஏன்னா 10 ஒரு விதை ஆராய்ச்சி 10 வருஷம் பண்றதுக்கு கவர்மெண்ட் தனியார் இதுதான் இந்த விதை தேர்வுடைய நிலைமை.
ஆமா ஆமா, ரொம்பவே விதை தேர்வு பற்றிய பல்வேறு ரகங்கள் குறித்து ரொம்பவே அருமையா சொன்னீங்க. ஒரு பயிர் வளமாக வளர்வதற்கும் படி விதைகள் முக்கியமோ அதே அளவு மண்ணின் தரம் என்பது மிகவும் முக்கியமாக இருக்கும். அந்த வகையில் நிலக்கடலை பொறுத்தவரையில் மண்ணின் தரம் எவ்வாறு இருக்க வேண்டும், மண்ணின் தரத்தை எவ்வாறு தயார் நிலையை கொண்டு வருவது, அதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க.
கண்டிப்பா. இப்போ நான் விதைகள்லாம் வாங்கி கொடுக்கணும்னு கேட்டா ஆந்திரா மாநிலம் அனந்தபூர் மாவட்டம் வாங்குவாங்க. ஏன்னா அந்த கல் பூமி சின்ன சின்ன கல் எல்லாம் இருப்பாங்க, அந்த கல் பூமியில வளையிறது நல்லாவே வளையும். ஏன்னா அதனுடைய விஷயம் நான் கேட்டீங்கன்னா இந்த 1000 வருஷத்துல எப்படி இந்த மண் அப்போ நம்ம பக்கம் என்னன்னா களிமண் செம்மண் வண்டல் பாங்கான மண், அதுல செம்மண்லயே வந்து பாத்தீங்கன்னா ஆள் வச்சு அப்படி களிமண் மாறிடும். இந்த மாதிரி பல வகைகள் மண் இருக்கு. அப்போ மண்ல வந்து என்ன பண்ணா, இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா மேக்சிமம் என்ன நடக்கும், நெல் பயிர் முடிச்ச அப்புறம் மார்ச் ஏப்ரல் என்ன பண்ணுவாங்க, ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்லாம் அவங்க என்ன இந்த மார்ச் ஏப்ரல் நெல் வயல் முடிச்ச அப்புறம் அதுல வேர்க்கடலை பயிர் செய்வாங்க. ஒரு சில என்ன பண்ணா ஜூன் ஜூலை மானாவாரி பூமி வச்சுட்டு வந்து நல்லா கொடை பண்ணி ஜூன் ஜூலைல அதுக்கப்புறம் பயிர் செய்வாங்க. அப்புறம் இந்த அக்டோபர் நவம்பர் டிசம் பெருமழை பார்த்துட்டு மானாவாரில என்ன பண்ணா கார்த்திகை மாசத்தையும் இரவிலையும் மானாவாரி. ஆனா இந்த பயிர் நெல் இன்னொரு பெரிய பிரச்சனை உருவாயிருக்குன்னு நினைச்சாங்க நிறைய பேர், அது கவனிக்கல. அது என்னன்னா நெல் பயிர் இந்த அறுவடை செய்த அப்புறம் பயிர் செய்யறாங்க பாருங்க, அதுல வந்துட்டு விளைச்சல் அவ்வளவு வரல 18-20 மூட்டை. விஷயம் நான் கேட்டீங்கன்னா மண்ணினுடைய பிஹெச் யாருமே வந்து நம்ம பக்கம் மண்ணுடைய பிஹெச் அதிகமா செக் பண்றதில்லை. மண்ணு வந்து 6.5 6.5 வரைக்கும் எங்க பிஹெச் அதாவது மண்ணுடைய அல்ட்ரேஷன் அளவு எங்க இருக்கோ அங்க நல்லாவே வந்து நுண்ணுயிர்கள் வேலை செய்யும், நல்லா வந்து பயிர் வந்து நல்லா வரும். ஆனா நெல் பயிர் கண்டினியூவா செய்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு போகம் இந்த வேர்க்கடலை பயன்போம் அந்த அதுல விளைச்சல் அவ்வளவு வரல. ஏன்னா நெல் பயிர் பண்ணும்போது பயிரத்தினுடைய தாக்கம் அதிகமா கூடும். இந்தியா டிஏபிஎஸ்எஸ் போட்டு வரும்போது என்னன்னா மண்ணு பிஹெச் குறைஞ்சது 3.5-4 அதுக்கும் போது என்னன்னா விளைச்சல் குறையும். விவசாயம் முக்கியமா வந்து மண் பரிசோதனை பண்ணிட்டு மண்ணு பிஹெச்னுடைய அளவு அதிகமா இருந்தா 6.5 எடுத்துன்னு வருது இல்லைன்னா அது அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணோம். அதே மாதிரி போர் தண்ணியை அந்த வேர்க்கடலை அதிகபட்சமா அந்த போர்னுடைய தாக்கம் அதிகமாயிடுச்சு, அதிகம் தண்ணி வரும்போது உப்பு தன்மை அதிகமா இருக்கும். அந்த உப்பு தன்மையை குறைக்கிறது என்ன பண்ணும், இதை செய்து அந்த பிஹெச்னுடைய அளவு சரியா பண்ணிட்டு அப்புறம் செய்தாங்கன்னா நல்லா விளைச்சல் எடுக்கலாம் எந்த மண்ணா இருந்தாலும் சரி. ஏன்னா கார்த்திகை மாசம் வேர்க்கடல களிமண் பாங்கலையும் செய்வான் ஒன்றும் வரும் நல்லாதான் வரும். 30 ஓட்டு எடுத்துன்னு வருது, எடுத்துன்னு வரும்போது அதிகமா இது என்ன பண்ணுவோம் இன்னொரு என்ன பண்ணுவோம் இது நைட்ரஜன் நிறைய கொடுப்பேன், நைட்ரஜன் பிக்சேஜ். அப்போ இதுக்கு அதிகமா வந்து யூரியா டிஎபி எல்லாம் கூடவே தேவை, உயிர் உரங்களை வச்சே கொண்டு வரலாம். எருவே டீகம்போஸ் பண்ணி போனோம் எந்த மண்ணா இருந்தாலும் டீகம்போஸ்னா என்ன பக்கத்து நான் 1 மாசம் ஆன தாண்டி நிறைய பேர் அதிகமா நம்ம பக்கம் செய்யற தவறு என்னன்னா 6 மாசம் 1 வருஷம் மஞ்சள் போ 1 வருஷம் எருவை மல்டி போர்ஷன் என்ன பண்ணுவோம்னா குட்டுவோம், அது புல்லு தான் அதிகமாக மச்சோம் அந்த கார்பன் சுத்தமா இருக்கு. ஒரு மாசத்துக்கு அதிகபட்சமா ஒரு மாசம் நேரில் கொடுத்துட்டானே தீக்கம் போட்டு பேர்த்தீகம் போட்டுருக்கு. இப்போ போக்குவரத்து பம்பத்தை போட்டுருக்கோம். அது ஒரு டன் ஒரு ஏக்கராச்சு நல்லா தீக்கம் போட்டு பண்ணி லைன் டு லைன் ஒரு ஒரு முட்டி வச்சுட்டு ஒரு ஒரு பருப்பு வச்சாவே நல்லா விளைச்சலாம். அதிகமாக அதுக்கு தீயத்து கொடுத்து அதுக்கப்புறம் ஸ்ப்ரே கொடுக்கணும். ஸ்ப்ரே வந்துட்டு மைக்ரோன் வச்சுட்டோம் ஸ்டோன் வச்சு அந்த மாதிரி ரெண்டு மூணு எடுத்து அது கொடுத்தாங்கன்னா அருமையாக வந்தோம். நான் மேலே அந்த பொட்டாசி யூரியான் போகும்போது தான் விளைச்சல் குறைஞ்ச வச்சேன். ஏற்கனவே போனோம் நல்லா வரும். மண் சேர் வந்துட்டு எல்லாம் ஒரே வகை மண்ணில் எதிர்பார்க்கும். செம்மண்ணில் கொஞ்சம் நல்லா அதிகமாக தரும். களிமண்ணுக்கு நான் சொந்தக்காரன் நான் செம்மண்ணை யோசனை பண்ண முடியும். ஆனால் அதுலேயும் ஒரு விஷயம் என்னன்னா வேஸ்டி கம்போஸ்ட்ல பலவிதமான அந்த செம்மண் பகுதியில் இருக்கிற கல்லுங்க எடுத்து நல்லா உடைச்சி வேஸ்டி கம்போஸ்ட் இருக்கிற வேஸ்டி கம்போஸ்டில் ஒரு பிளாஸ்டிக் ட்ரம்ல ஊற வச்சிட்டோம்னா அந்த சிகப்பு முன்னுடைய மைக்ரோ டென்டெல்லாம் வந்து அதில் இறங்கிற விஷயங்க அதை வச்சு பே கொடுத்தாவே அந்த எஃபெக்ட் கொண்டு வந்துடலாம். அது மாதிரி ரக மண் நம்ம நல்லது நம்ம பட்டாவா நல்லது அதை நம்ம மாற்ற முடியாது. ஆனா டீகம்போஸ் பண்ணி எருவு போட்டீங்கன்னா நம்ம விளைச்சலை கூட்டி கொண்டு வரலாம். அதே மாதிரி 40வது நாள் மண் அனுப்பிட்டு 70வது நாளுக்கு மேல வேர்ல இருந்து சத்து எடுக்கிறதுக்கு மண். ஏன்னா வேர்க்கடலை வந்து வேர்ல இருந்து சத்து எடுக்கிறதுல அப்போ 70வது நாளுக்கு மேல ஸ்ப்ரே கொடுக்கும் மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் ஆரம்பிக்கும். நம்ம ஆளுங்க அதை செய்யறதே இல்லை. அந்த ஸ்ப்ரே கொடுத்தோம்னா அருமையா வச்சிருக்கிற காயெல்லாம் முளைச்சி காயம் வரும். அதே மாதிரி போராட்ட சத்து மட்டும் 70வது நாள் ஒரே ஒரு 200 கிராம் தான் தேவை. கொடுத்தா வந்துட்டு உள்ள வந்து அந்த கர்நாள் வந்து நல்லா ஃபீலிங் ஆகும். இதுதான் இதுல இருக்கட்டும். மண் எதுவா இருந்தாலும் டீகம்போஸ் பண்ணி எருவு போட்டு 40வது நாள் மண் அனுப்பி சிக்கம் போட்டு மண் அனுப்பி 70வது நாள் கொடுத்துட்டு அவன் மன மைக்க வச்சு நல்ல ஒரு விளைச்சல் பண்ணாங்க. கேப் முக்கியம் ஒரு 3/4 அடி அது மினிமம் கேப் முக்கியம். பொடி வகையில வந்துட்டு 1 அடி கேப் இது ஆரம்பகட்டம் மண் சேர்வுக்கும் இறக தேர்வு.
ரொம்பவே அருமையா சொன்னீங்க சார். நிலக்கடலை சாகுபடிக்கு தேவையான கடலை தேர்வு முறை மற்றும் மண்ணின் தரத்தை எவ்வாறு தயார் செய்வது பற்றிய பல்வேறு கருத்துக்களை ரொம்பவே அருமையாக சொன்னீங்க. நன்றி சார். நேயர்களே, நிலக்கடலை சாகுபடி பற்றிய பல்வேறு கருத்துக்களை ராணிப்பேட்டை மாவட்டம் கூத்தம்பாக்கம் கிராமம் முன்னாள் இராணுவ வீரர் திரு டி ஜெகதீசன் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டிருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும் புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் நிலக்கடலை சாகுபடி மற்றும் உற்பத்தி பற்றிய பல்வேறு கருத்துக்களை நிலக்கடலை சாகுபடி பகுதி 2 கேட்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.